உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நண்பர்களே, ஓட்டுநர் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று பள்ளி மாணவர்களுக்கு ஜாலியா படிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு வழிமுறைகளை சொல்றாங்க தன்னம்பிக்கை பேச்சாளர் எத்திராஜ் அவர்கள். அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
வணக்கம் நேயர்களே, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி FM 107.4 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கிட்டு வருது. நிறைய மனிதர்கள் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில நம்ம நிலையத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக ஓட்டுநர் பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற திரு எத்திராஜ் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பேரு கேட்டீங்கன்னா எத்திராஜ் 100க்கு 100. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். உங்கள் வானொலி நிலையத்துக்கு வந்து உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்
சார். 28 வருஷமா நீங்க டிரைவிங்ல இருந்திருக்கீங்க, எதுக்காக விருப்ப ஓய்வு பெற்றீங்க தெரிஞ்சுக்கலாமா?
நான் வந்து அரசு துறையில சிறப்பா பணிபுரிந்துட்டு இருந்தபோது 99ல் எனக்கு இதய மாரடைப்பு நோய் ஏற்பட்டு மருத்துவமனை கொண்டு சென்று இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டது. செய்ததுக்கு பிறகும் ஒரு 2005 வரைக்கும் பணிபுரிந்து கொண்டுதான் இருந்தேன். ஓட்டுநராக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த மருத்துவர்கள்லாம் ஆலோசனை சொன்னார்கள், இந்த பணிபுரிந்து கொண்டே இந்த இதயத்தையோ இந்த உடலையோ பாதுகாப்பதை விட விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாமே என்று என்னுடைய நிலைமையை கருதி சொன்னார்கள். அதன்படி என்னுடைய இணை இயக்குநர் என்னுடைய நண்பர்களிடம் கலந்தாலோசித்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு இப்பொழுது பெற்றோர்கள், மாணவர்கள், கோவில்கள் இப்படி ஒரு அமைப்பு ரீதியாக அனைவருக்கும் ஒரு நல்ல செய்திகளை சொல்லும் நிலைக்கு என்னை மாற்றி அமைத்துக் கொண்டு இப்பவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே 2 விஷயம் போனால் கிடைக்காது, ஒன்று உயிர், இன்னொன்று நேரம். இந்த 2மே எனக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு நான் எல்லாரோடையும் மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அதன் மூலமாக உங்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்து இன்று உங்கள் வானொலியிலும் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் நன்றி.
விருப்ப ஓய்வு பெற்றிருந்தாலும் உங்க பணிக்கு இன்னும் நீங்க ஓய்வு கொடுக்கல, இன்னும் சுறுசுறுப்பா பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப வேளாண் துறை இணை இயக்குநர் அலுவலகத்துல நீங்க பணியாற்றிட்டு வந்திருக்கீங்க, பிளஸ் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் நீங்க டிரைவிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, ஓட்டுநரா இருந்திருக்கீங்க. அப்ப நிறைய மனிதர்களை நீங்க சந்திக்க நேர்ந்திருக்கும், பல்வேறு துறையைச் சேர்ந்த பலதரப்பட்ட VIPs வந்து நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி யார யார பாத்தீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத மனிதர்கள் சொல்லுங்களேன்.
என்னை இன்று இந்த அளவுக்கு உங்கள் முன் பேச வைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் ஆதிமூலம் IAS அவர்கள், ஹரிபாஸ்கர் IAS அவர்களுக்கு வண்டி ஓட்டியிருக்கிறேன், அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி. அதோட நிறைவா அருள்மொழி IAS ஒருத்தருக்கு அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி. அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதுதான் இன்று இந்த விருப்ப ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்னை இன்னைக்கு அவர் தான் வழி நடத்துறாரு. இப்பவும் நான் சென்னைக்கு போகும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன். எவ்வளவு மலர்ந்த முகத்தோட ஒரு நேர்மையும் உண்மையும் சத்தியும், விவசாயத்துக்காக நாம் இனி என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு திட்டமிடுதல் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தது. வாழ்க்கையவே உணவு முதல் கொண்டு எப்படி சாப்பிடணும், எப்படி நடந்துக்கணும், பிறரை எப்படி மதிக்கணும்னு இன்னைக்கும் ஒரு பெரிய விஷயமா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் ஒரு பாடல் வரி சொல்லுவேன் அவருக்கு, மாபெரும் சபையிலே நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும். அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போதே அவர் துறை சார்ந்து இருக்கும்போது இன்னைக்கு நான் இன்றும் சென்னை சென்றால் பார்த்தா நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணோம் தான் என்னை அறிமுகப்படுத்துவார். நான் டிரைவர்னே சொல்ல மாட்டார், உள்ள சீட்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லி, உடம்பு நல்லா இருக்குங்களா, மகிழ்ச்சியா இருக்கீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, அப்புறம் வர்ற ஸ்டாஃபுகள்லாம் சொல்லுவாரு, நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஒரு பணிவு, அந்த அவ்வளவு பெரிய IAS அந்த படிப்பு இருந்தா கூட அவர் ஒவ்வொருத்தரிடம் அவர் செலுத்திய பார்வை, அதை விட அவருடைய செயலே அந்த சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். இன்னைக்கு நான் சொன்னா இந்த விருப்ப ஓய்வு இப்படி பணி மாற்றம் வந்து நான் இப்படி மாணவர்களுக்கெல்லாம் செய்யறது அவர் கேட்கும்போது ரொம்ப வியப்பா சொல்லுவாரு, எப்படி எவ்வளவு நல்லா மாறிட்டீங்க, ஆனா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின் பாருங்க, அது நல்லா நினைவு கூட சொன்னீங்க. அந்த மாதிரி அருமை சிங், இங்கே இவர் வாட்டர் டெக்னாலஜி கந்தசாமி சார், சாமியப்பன், நடராஜன் அப்படி சொல்லிட்டே போல நிறைய அனைத்து VCகளுக்கும் தனிப்பட்ட முறையில தெரியும், ஒவ்வொருத்தரையும் நான் நேரம் சந்திச்சிருக்கிறேன். அதே மாதிரி என்ன துறையில இருந்த ஓட்டுநர்கள் அப்படித்தான் எல்லாம் சிறப்பா அன்னைக்கு பணி, அன்றைக்கு வந்து வாகனம் கம்மி, ஓட்டுநர்களும் கம்மி, அதே சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தொடர்புகளும் இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்க சந்திக்கிறது, அவங்க எங்களுக்காகவும் அவங்களுக்காக நானும், அதான் நான் அடிக்கடி எங்க டிரைவர்ஸ்கிட்டே சொல்லுவேன், ஆறு பேர் பயணி உட்கார்ந்துட்டு வந்தா கூட எதிர்க்கு ஒரு வாகனமோ வேற ஏதாவது வண்டி வந்தா பிரேக் போட வேண்டியது நம்மளாதான் இருக்கணுமா தவிர உட்கார்ந்து இருக்கவங்க இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உட்கார்ந்தவங்க யாருமே பயமில்லாம உட்கார்ந்துட்டு அவங்கவங்க வீடு போய் சேரணும். அதுக்கு நமக்கு இறைவன் இந்த பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கான். வாகனம் ஓட்டிங்கிறது இன்னொரு இறைவன் மாதிரியே நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தார் அவங்க எல்லாம் புறப்பட்டு இங்க வர்றாங்க, நாம அவங்க கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து வர வரைக்கும் முழு பொறுப்பு நம்மளதான். ஒரு சின்ன விபத்து கூட ஏற்படாம நான் 28 வருஷம் ஓட்டினதுக்கு காரணமே அந்த உணர்வு பூர்வமா மன மகிழ்ச்சியோட அந்த பணியை நான் செஞ்சதுனால்தான். இப்ப பாருங்க, உயிர் கொடுத்து திருப்பி இறைவன் 13 வருஷம் என்னை வாழ வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் வாகனத்தை எல்லாம் நான் இயக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்க.
அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க ஓட்டுநர் ஓட்டும் போது மற்றவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும்னு, ஓட்டுநர் ஓட்டும் பொழுது மற்றவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு வரணும், அதான் ஒரு சிறந்த ஓட்டுநருக்குரிய அடையாளம், அது உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, இப்ப இந்த எத்திராஜ் 100க்கு 100 அந்த பெயர் வேற காரணம் என்ன?
100க்கு 100 என்பதுங்க, இன்னைக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதத்திலே இந்த வருடத்திலே 100 ஆபரேஷன் பிக்ஸ் பண்றாங்க. 100 ஆபரேஷனுமே அவர் வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணுவார தவிர ஒன்னு மட்டும் சரி ஏதோ வந்தா போனா போகுதுன்னு சொல்லி செய்ய மாட்டாரு. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் இருக்காரு, பில்டிங் கட்டுறாரு, 100 பில்டிங் கட்டினாலும் 100ஐயும் அதே மாதிரி சிறப்பா செய்யணும் தான் முயற்சி எடுத்து செய்வாரு. அதே மாதிரி ஒரு தாயார் இருக்கிறாங்க, சமைச்சு போடுறாங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி இன்னொரு குழந்தைக்கு ஒரு மாதிரி இல்லாம எல்லாருக்கும் நிறைவா செய்யணுங்கிறக்கா அவங்களும் செய்வாங்க. இப்படி ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மனிதர், இப்ப ஆசிரியர் இருக்காரு, 100 மாணவர்கள் சொல்லித்தராங்க, 100 பேரையுமே ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளாரே ஒரு 100க்கு 100 இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம்ங்க. எல்லாருமே ஏதோ வந்தோம் போனோம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. நல்லாவே வாழலாம், மகிழ்ச்சியாவே இருக்கலாம், 100க்கு 100 மனிதர்களுக்கு மனிதர்களே மார்க் கொடுத்துக்கலாங்க. மார்க்குங்கிறது இது வந்து எண்ணிக்கை மார்க் இல்லைங்க, வாழ்க்கையில் மார்க்குங்க. ஸ்டார் மனிதர்னு சொல்லுவேன்னா மனிதர்களுக்குள்ளாரே ஸ்டார், ஹோட்டல் தான் ஸ்டார்னு கிடையாதுங்க, மனிதர்களே ஸ்டார் இருக்காங்க. அந்த மாதிரி 100க்கு 100 வாழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பிறரை பார்த்து ஒப்பிட்டு ஒப்பிட்டே தான் இந்த குழந்தைகளை வளர்த்துறோம். இந்த குழந்தையை வளர்த்தும் போதெல்லாமே பாருங்க, அவனை பாரு, இவனை பாரு, மாமா பாரு, தம்பி பாரு, உன்னை பாருன்னு என்னைக்கும் சொல்லதில்லை. முதல் நம்மளுடைய பெரிய தவறே கண்ணை பார்த்து குழந்தைகளை வளர்த்துறதே இல்லைங்க. என் தாய் தந்தையெல்லாம் என் கண்ணை பார்த்துதான் என்கிட்ட பேசினாங்க. என் மகனுக்கும் மகளுக்கும் நான் என் கண்ணை பார்த்துதான் வளர்த்தினேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க எல்லாருமே. காரணம், நான் இந்த 100க்கு 100 அமைப்பை உருவாக்குனதுக்கு பெற்றோர் மாணவர்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு 10,000-20,000 மாணவர்களுக்கும் குறைஞ்சபட்சம் நிகழ்வா நடத்தி காமிச்சிருக்கிறோம். அதுல என்ன சொல்றோம்னா, அம்மா அப்பா தான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா வரணுங்க. அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா வரணும், குழந்தைகளும் வரணும். குழந்தைகள் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு, பெற்றோர்கள் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு அவங்களே நான் பேச வைப்பேன். அவங்களுக்குள்ளாரையே மொதல் கேள்வி கேட்பேன். நானே பேசாம அம்மா அப்பா கிட்ட போய் மைக்கை கொடுத்து உங்க குழந்தைகளை பத்தி என்னன்னு கேள்வி கேட்பேன். அவங்க குழந்தைகிட்ட கொடுத்து உங்க அம்மா அப்பா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அவங்க ரெண்டு பேரும் அங்க பேசும் போதே ஒரு உண்மை வெளிப்படும். எப்படின்னா, இவங்க வந்து அவனை மார்க் எடுக்கிற மிஷின் மாதிரி இவங்க நினைப்பாங்க. அவங்க வந்து நம்மளை விரட்டிட்டே இருக்காங்களே, யார பார்த்தாலும் என் மகன் படிக்கிறது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. என்ன இல்லைங்க, நான் போய் மீட்டிங்ல மைக்க கொடுத்து எங்க எப்படிங்க உங்க மகன் படிக்கிறானு கேட்டா எங்கிங்க படிக்கிறான், உருப்படியே இல்லைங்க. ஏனுங்க, எவ்வளவு மார்க் எடுக்கிறானுங்க, 95 தாங்க எடுக்கிறானுங்க. பாருங்க எவ்வளவு சோகம், 95 எடுக்கிறது சோகமா இருக்கு. எப்படின்னு எனக்கு தெரியல. பாஸ்ங்கிறதுக்கு 35-40 தான். ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, அந்த 99 எடுத்தவனோட இவனும் 99 எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனை பாரு, இவனை பாருன்னே வாழ்ந்து வாழ்ந்து இவனை பேச வச்சு இவங்களை கண்ணை பார்த்தே பேசறதில்ல. இவங்களும் அவன் கண்ணை பார்த்தே பேசாம மார்க் எடுக்கிற மிஷின் மாதிரி வளர்த்தனால நாங்க அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சு, ரெண்டு பேரும் மொத உங்களுக்குள்ளார என்ன தேவைகளோ படிக்கணும் குழந்தைனா மொத இவங்க அதுக்கு தயாராகணும். இவங்க எப்படி தயாராகனா, அவனுக்கு எல்லா தேவையும் பணம் கொடுத்தா முடிஞ்சு போயிரும் நினைக்கிறாங்க. எந்த பெற்றோர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தன் குழந்தைக்கு படிக்கணும்னு சொன்னா அவங்களும் ஏதோ ஒன்னு எடுத்து வச்சு பரட்டிட்டே இருக்காங்களோ, அந்த குழந்தை தன்னை போல வேற வழியே இல்ல, அதுவும் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு அம்மா அப்பாவும் முடிச்சுட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு ஆனா நம்ம பரபரப்பான உலகத்துல இவங்க எல்லாம் உத்தியோகத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைகளை எங்கேயோ டியூஷன் போட்டு அது அப்புறம் பெருமைக்காக நான் அங்க சேர்த்திருக்கேன் இங்க சேர்த்திருக்கேங்கிறாங்க. அதெல்லாம் மாத்தி அமைக்கணுங்கிறக்கா முடிஞ்ச வரைக்கும் நான் கிராம பகுதியில சின்ன சின்ன ஊர் வாடிப்பட்டி, மதுரை, திண்டுக்கல், இப்படி திருவண்ணாமலை, நேத்தும் கூட 2 நாள் இந்த வடலூர் கடலூர் பக்கம் எல்லாம் போயிட்டு குழந்தைகளோட பேசிட்டு வந்தேன். எல்லா பக்கமும் என்ன தெரியுங்களா இடைவெளி, பெற்றோர்கள் பணம் சம்பாரிச்சு கொடுத்து குழந்தைகளை உடனே மார்க் எடுக்க வச்சு உடனே அவங்க நினைச்ச மாதிரி இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நினைக்கிறாங்களா தவிர அவங்கள ஒரு நல்ல மனிதர்கள் ஆக்கணும், நல்ல ஒரு செயல் செய்ய சொல்லணும், அவங்க ஒரு உன்னதாரணமா வாழணுங்கிற மாதிரி யாருமே நினைக்கிறது இல்ல. எல்லாம் போட்டி நிறைந்த உலகத்துல அவங்கள ஓட வச்சுன்னா களம் ஒரு களத்துல ஓடினா ஜெயிக்கலாம். இவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு மலை மேல ஏத்தி ஓட வச்சுட்டு இருக்காங்கிறதான் நான் சந்தித்த வரைக்குங்க. இது முடிவில்லைங்க, இது ஆரம்பம். ஆனா இதை மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய கூட்டமே என்னோட இயங்கிட்டு இருக்காங்க. நாங்க சென்னையில ஒரு தலைமை வச்சிருக்கோம், ஜாலியாக படிக்கலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம், நூற்றுக்கு நூறுங்கிற அமைப்பு. அதுல பாடல் வரியெல்லாம் சொல்லிக் கொடுத்து விளையாட்டா அவங்களுக்குள்ளார எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கோங்க.
சரியா சொன்னீங்க. அதாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா நம்மளும் பெற்றோர்களும் 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்களோடய படிக்கணும். ஆனா இப்ப பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த பரபரப்பான உலகத்துல வேலைக்கு போயிட்டு அவங்களே சோர்ந்துதான் வர்றாங்க. ஈவினிங் வந்தா ரிலாக்ஸ்டா டிவி பாத்துட்டு இருக்காங்க, குழந்தைகளை வந்து டியூஷன் போக சொல்லிடுறாங்க. அப்புறம் 10 மணிக்கு 2 பேருமே ரொம்ப ஓஞ்சு போயிடுறாங்க, படுத்துடுறாங்க, அவ்வளவுதான். நம்மளும் குழந்தைகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அவங்கள நல்லா கொண்டு வர முடியும். குழந்தைகளை பத்தி கவிஞர் கலீல் கிப்ரான் அழகா சொல்லுவாரு, உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தார்களே தவிர உங்கள் குழந்தைகள் அல்ல அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்ப நீங்க சுமார் எத்தனை கேம்ப் நீங்க கண்டக்ட் பண்ணிருப்பீங்க, இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல நிறை என்ன குறை என்ன, யாருக்கிட்ட நிறை அதிகமா இருக்கு குறை அதிகமா இருக்குது சொல்லுங்களேன். எந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கறீங்க?
அதாவதுங்க, குறை நிறைங்கிறத விட எல்லாருக்கும் எல்லாமே தெரியுதுங்க. இந்த நிகழ்ச்சி கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நிமிடம் அவங்க அவங்க மனசுக்குள்ளாரையோ அவங்க எண்ணத்துக்குள்ளாரையோ சொல்லி பாத்துட்டாங்கன்னா கேட்கிற போது அவங்களுக்கு தெரியுதுங்க, ஆனா செய்யற போது தப்பு தப்பா பண்ணுவாங்க. நான் அதுக்கு ஒரு விளையாட்டாவே எல்லாருக்கும் விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனுங்க. அதாவது எல்லா பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு கிடைக்காதத தான் அனுபவிக்க முடியாதத தான் குழந்தை அனுபவிக்கணும் மட்டும் நினைக்கிறாங்களா தவிர அது எந்த முறையில எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல. அவன் பணம் 100 ரூபா கேட்டானா இந்த 200 ரூபா வச்சுக்கோன்னு கொடுக்கறாங்க, இல்ல அவன் ஒரு பைக் கேட்டானா கார் வாங்கிக்கோன்னு கொடுக்கறாங்க, இல்ல உனக்கு ரூம் வேணுமா கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா வாழ்க்கையில நிறைய விஷயங்க அவங்க கண்ணை பார்த்து குழந்தைகிட்ட பேசுறதே இல்லைங்க. நம்ம காலத்துல எல்லாம் அம்மா அப்பா நம்மளோட எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னு பேசுவாங்க, சாயங்காலம் பேசுவாங்க, பாட்டி இருப்பாங்க பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, டிவி போட்டு விட்டா ஆடு மாடு கோழி கழுதை எல்லாம் டிவியில பேசுது, ஆனா பாட்டி தாத்தா எல்லாம் யாருமே பேசுறது இல்ல. இந்த குழந்தைகளும் யாரும் அவங்க கிட்டே போறதில்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசிரமத்திலயோ இல்ல ஏதோ ஒண்ணுல பண்ணி விட்டுறாங்க. நாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா ஒரு 100 கணக்கான ஆசிரமத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா அது இல்லங்களுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா என்ன தெரிஞ்சுக்கிட்டேனாங்க, இன்னைக்கு கண்ணை பார்த்து குழந்தைகளை பேசுறதும் இல்ல, குழந்தைகளுக்கு கதை சொல்லி வளர்த்துனதும் இல்ல, அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கிறத பத்தியும் தெரியறது இல்லைங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பெற்றோர் அவங்க வயிற்றுக்கு என்னங்கிற உணவை கொடுத்தா அவங்களுக்கு கேட்கறத வாங்கி கொடுத்துட்டாவே நாங்க நல்ல பெற்றோர்னு முடிவெடுத்திருக்காங்க. இனிமே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்ப்பேன், யார் வீட்டுல ஒரு லைப்ரரி இருக்கோ, ஏதோ ஒரு புஸ்தகங்கள் இருக்கோ, யார் வீட்டுல பேப்பர்ஸ், ஏதாவது ஒரு பேப்பர் வாங்கணும், உருப்படி எந்த பேப்பரோ ஒன்னு இருக்கணும், அது வந்து அந்த குழந்தைய பெரட்டி பாக்குற மாதிரி இருக்கணும், காலையில ஒரு பேப்பர் நிகழ்ச்சி ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி. அப்புறம் அதே மாதிரி இந்த இறை வணக்க பாடலோ இல்ல காலையில நான் அதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கும். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. காலையில எந்திரிச்சோன்ன பிரஷ் பண்ணும் போதே நான் சில பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்பேன், அது எல்லா பக்கம் என்னை அதைத்தான் ரொம்ப விரும்புறாங்க. அந்த பயிற்சியிலிருந்து அவங்க தன்னிலையை மாறிக்குவாங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கூட சொல் வடிவாவே நான் சொல்றேன்னு, இறைவனை நாம கும்பிடுறோம், இறைவனை கும்பிடும் போது நம்ம என்ன நினைச்சுக்கனா, இறைவா இன்று காலை எனக்கு நல்லதாக அமைத்தாய், பிரஷ் பண்ணிக்கிட்டே கூட யோசிக்கலாம். அந்த டயத்துல கால் இல்லாதவங்க எத்தனை பேர், கண் இல்லாதவங்க எத்தனை பேர், நடக்க முடியாதவங்க எத்தனை பேர், வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர், அத்தனை பேர் மத்தியிலையும் என்னையும் மிக நன்றாக படைத்தாய், நான் எல்லா பணியும் செய்யறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிறாய், அதனால் உனக்கு முதல் நன்றி. அடுத்தது தாய் தந்தையரை நினைக்கணும். அதுக்கப்புறம் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா இந்த குலதெய்வ வழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் இருக்கு, அந்த குலதெய்வத்தை வணங்கணும். இப்படி இவங்க இந்த காலை எந்திரிச்சுன்ன இந்த பிரஷ் பண்ற நேரம் வேண்டாத சிந்தனை விட திட்டமிடுதல் சிந்தனைன்னு அதுக்கு சொல்லுவேன் நான். இந்த காலை நேரத்துல என்னென்ன, 5 வயது முன்னால வரைக்கும் குழந்தைக்கு அம்மா அப்பா தான் பிரஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி கேட்டோன்னு நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு காலையில பேஸ்டும் பிரஷும் எடுத்து போட்டோம்னு என் முகமே உங்களுக்கு தெரியாட்டு கூட இந்த சிந்தனை உங்களுக்கு வரும். பிரஷ் பண்ற நேரத்துல நீங்க என்னென்ன கட்டளை உங்க மனசுக்குள்ளார தர்றீங்களோ அது அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளார நீங்க இதைத்தான் சொல்லணும், எனக்கு காலை கொடுத்துருக்குற, கையை கொடுத்துருக்குற, என்னை மகிழ்ச்சியா வச்சிருக்கிற, இது கொடுத்ததுக்கு நன்றி, இன்னைக்கு நான் யாரிடமும் கோபமாக பேச மாட்டேன், யாரிடமும் எந்த ஒரு வருத்தத்தையும் சொல்ல மாட்டேன், எல்லாரையும் நான் ஒரே எண்ணத்தோட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடலும் கூட நான் வச்சிருக்கேன், சினிமா பாடல்ல ஒரு பாடல். அது அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கு பிறந்தாலும் ஒன்றாகலாம், இல்லாத சொந்தங்கள் உருவாகலாம், தாயாக மகனாக உறவாகலாம், தம்பிகள் தங்கைகள் என ஆகலாம், சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும், எல்லோரும் வாழும் நிலை வரட்டும். இந்த பாடலை நீங்க எப்படி இருந்தாலும் சினிமாவில் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பழையங்களா இருந்தா. இந்த வரிகளை மட்டும் கவனிங்க. நாம வந்து இந்த மாதிரி டெய்லி எடுத்துட்டோம்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் சண்டை போட மாட்டோம். பஸ்லயே உங்களுக்கு காலம் மிச்சிட்டா கூட பாவம் தெரியாம மிச்சிட்டீங்கன்னு சொல்லி பாருங்க, அவங்க அப்படியே உங்களை நேசிப்பாங்க. அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை சுமந்துட்டே திரிவாங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்றதுங்க விட மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால இப்படி நான் வாழ்றதுனாலதான் இப்ப உங்களோட எல்லாம் வந்து இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அருமையா சொன்னீங்க. அதத்தான் கணியன் பூங்குன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு. ஜென் தத்துவம் கூட இதுதான் சொல்லுது. நீங்க சொன்னீங்க காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணும் போதே நம்ம வந்து டியூன் பண்ணிக்கணும். எப்படி நம்ம வந்து சாப்ட்வேர் நம்ம டியூன் பண்றோம் அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீட் பண்ணிடணும். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா தன்னால நம்ம உடம்பும் மனசும் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்புரிய ஆரம்பிக்கும் இல்லீங்களா. இதத்தான் ஜென் தத்துவம் சொல்லுது. டீ குடிக்கிறது கூட ஒரு யோகம்தான். நீ எந்த செயலை செய்தாலும் அதை வந்து ஆழ்ந்த ஈடுபாடோட செய்தினா அதுல சக்சஸ் காணலாம் அப்படின்ட்டு ஜென் தத்துவம் சொல்லுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நம்ம பெற்றோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்பிடுறது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம குழந்தை நம்மள மாதிரி தான் இருக்கும், ஏன் பிற குழந்தைங்களோட ஒப்பிடணும் இல்லையா. அவங்களுக்கு தெரியதான் செய்யுது, இருந்தாலும் என்ன பெருமை, என் பையன் 100க்கு 100 வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமை. நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டா தெரியும். நம்ம மார்க் வாங்கல, நம்ம அம்மா அப்பா நம்மள திட்டினது கிடையாது, அணைச்சு கொண்டு போனாங்க. இவங்களுக்கு வந்து பொறுமை இல்லையா, நேரம் இல்லையா, இல்ல சமுதாயத்துக்காக நம்ம குழந்தைகளை வளர்க்கணுமா, தெளிவுபடுத்துங்க.
கண்டிப்பாங்க. அதாவது இப்ப என்னன்னா எல்லா பெற்றோரும் வந்து உடனடியா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த இலக்கை அடைஞ்சிடணும் நினைக்கிறாங்க. இவங்க வந்த பாதைய சுத்தமா மறந்துடுறாங்க. அதுக்குதான் நான் எல்லா மீட்டிங்லயும் என்ன சொல்றேன்னா பெற்றோர்கள்ட்ட இந்த கேள்வியை நான் கேட்பேன், ஐஎஸ்ஓனா என்ன அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க ஒரு பொருளை தயாரிக்கிற இடத்த சுத்தமா வச்சு அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னால அந்த இடத்துக்கு பேர் ஐஎஸ்ஓன்னு சொல்லுவோம். ஐஎஸ்ஐனா என்னன்னு கேட்பேன். அவங்க வந்து ஒரு பொருள் தயாராகி அந்த ஐஎஸ்ஓங்கிற இடத்துல இருந்து தயாராகி ஒரு பேக் பண்ணி வர்றத ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்களே திருப்பி கேட்பேன், ஏங்க ஒரு அம்மா அப்பாவும் ஒரு ஐஎஸ்ஓவா இருந்தா அங்க தயாராகிற பொருள் ஐஎஸ்ஐயா தான் இருக்கணும்னு? ஆமாங்க அப்படிம்பாங்க. அந்த நிமிடம் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி பாருங்க அந்த குழந்தை 5 வயது 3 வயது 4 வயது இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட இவங்க காட்டுற பாசம் அன்பு அதெல்லாம் அளவிடவே முடியாதுங்க. தூக்கி அப்பா கொஞ்சுவார், அம்மா கொஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா 10 வயசு 15 வயசு ஆகும்போது அவனுக்கு அப்பாவுக்கும் இடைவெளி ஆயிருது, அம்மா கிட்ட துரத்தி விட்டுருவாரு. அம்மா பாப்பாங்க அவனுக்கு என்ன தேவையோ ஏதாவது கேட்டா கொடுத்துட்டு போய் படுறியா படுறியாம்பாங்க. இப்படி அவனை வந்து அப்படிந்தே என்ன பண்றாங்கன்னா அவனை கொஞ்சம் தூரமா வச்சிடறாங்க, தள்ளி வச்சிடறாங்க. இப்ப நீங்க நாங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்னை எப்பவுமே எனக்கு திருமணமானதுக்கு அப்புறம் கூட என்னை அடிக்கடி கட்டி பிடிச்சிக்குவாரு, என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவாரு, இப்படி இருக்கலாம் தம்பி அப்படி எதையுமே மிரட்டியே சொன்னது இல்லைங்க. இப்ப என் மகனும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு, நானும் அவர் அப்படித்தான். 4-5 நாள் 1 வாரம் நான் ஊர்ல இல்லாம இருந்தாலும் வந்தோன்னா அவன் விஷயம் எல்லாம் கேட்பேன், அவனுக்கு பிடிச்சிக்கிட்டு என்னப்பா கிட்ட உட்கார வச்சுக்குவேன், 1 வாரடி கொடுப்பேன், தலையை தட்டி கொடுப்பேன், அவனும் என் தோல் உட்காந்துக்குவான், தொலை பிடிச்சிக்கல்லுவான், எப்படிப்பா இருக்கீங்க. இப்படி ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பாச பிணைப்பா இருக்கும்போது அந்த குழந்தைங்க எந்த தப்பும் பண்ணாது, அது கொஞ்சம் உள்ளுக்குள்ள நினைக்கிறேன். அவங்க யாருங்க முதல் கதாநாயகன் கதாநாயகியே குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தாங்க. அவங்க இந்த உலகத்துல ஒரு வியப்பா பாக்குறதே அம்மா அப்பா தாங்க. அப்பேற்பட்ட இந்த அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்கிற வேகமான சூழ்நிலையில அவங்களை ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு எல்லா சவரியும் பண்ணி கொடுத்துட்டோம், நாம 2 பேரும் சம்பாதிக்கிறோம். ஏங்க எத்தனை வீட்டுல கணவன் மனைவி அன்பா பேசிக்கிறதுக்கான வார்த்தை இருக்கு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏப்ப நீங்க மட்டும் சண்டை போட்டுக்க மாட்டீங்கன்னு என் மகன் கேட்கும்போது சொல்லுவேன், இதுக்கு வேலையே இல்லீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா எனக்கு அழுகிறது கூட சொல்லிக் கொடுக்கலப்பா அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்க. இருக்க முடியுங்க, எல்லாருனாலும் இருக்க முடியும். இங்க என்ன தெரியுங்களா விஷயம், நமக்கு கிடைக்காதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, விஷயம் அப்படி இல்லைங்க. எல்லாமே அதாவது காலத்துல கிடைச்சதா இருக்குங்க. இன்னைக்கு என்னன்னா தகவல் தொடர்பு மற்ற விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டதுனால நீங்க டிவி பார்த்து மற்றதை பார்த்து ஒப்பிட்டு இந்த குழந்தைகளை விரட்டி விரட்டி படிக்க வச்சு உடனே ஜெயிக்க வச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேட்கறது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, இந்த உலகத்துல எதையுமே மாத்தி அமைக்கிறதுக்கு நீங்க யாருமே பிறக்கல, அத இடத்துல அதாவது நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கருவியா இருக்கீங்க. முத உங்க குழந்தைகளை என்னைக்கு கட்டி பிடிச்சு அணைச்சு அவங்கள உயர்த்தி நீங்க நல்லா வருவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. எப்ப நீங்க யாருகிட்ட பேசினாலும் உங்க குழந்தைகளாகட்டும், ஏங்க யாராவது வீட்டுக்கு வந்தா உடனே என்ன சொல்றீங்க, 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா என் பொண்ணு நல்லா படிக்கிறாளுங்க, என் பையன் தாங்க சரியில்லைங்க, நீங்க சொல்லிடுறீங்க. அந்த வர்றவங்கள அந்த குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் எதிரியா பாப்பாங்க, அவங்கள பார்த்தாவே உள்ள ஓடி போயிருவாங்க, முன்னால கூட வரமாட்டாங்க. எங்க தப்பு நடக்குது பாருங்க, அப்பவே அவங்களுக்கு குற்ற உணர்வு வளர்த்துறீங்க. வீட்டுக்குள்ளாரே ஒரு யுத்தம் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைகளை ரொம்ப நெருக்குதல் பண்றீங்க. நான் எல்லா பக்கமும் மொதல் எங்க தாய்மொழிக்கெல்லாம் சொல்லி பார்த்தேன், ஒன்னும் கேட்கல. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஏன் வீட்டுல நான் நடத்தி பார்த்தேன், ஒண்ணு இல்லைங்க, நம்ம எல்லாம் ஒரு கருவிங்க, நீங்க அது பாட்டுக்கு இருங்க, உங்க குழந்தை எழுமோ நீங்கதான் தூக்கி வச்சு வாழ, அது இன்னொரு வீட்டுக்கு போய் பொண்ணு வாழ போகுது, அதுக்கு நல்ல புத்தி சொல்லி நீ போய் மகராசியாருன்னு வாழ்த்திடணும். பையன் உனக்கு ஒரு மனைவி கட்டி நீ ஒரு வருஷம் வேணா எங்களோட வாழ்ந்துப்பாரு, அப்புறம் உன்ற வாழ்க்கை. நீங்க எல்லா விஷயத்தையும் எப்படி கவனிக்கும் தெரியுங்களா? தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புறேன், நான் எப்படி இருக்கேங்கிறத விட அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்க வாழணுங்க. அதை மாத்தி அவங்களத நீங்க வாங்கி அவங்க புக்ஸ் பேக் எடுத்து வச்சு நீங்க மடியில் கூட வச்சுட்டா பரவாயில்ல, நீங்க தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்கும் கழுத்து வலிக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கழுத்து வலிக்கும். பாத்தீங்கன்னா இறக்குங்கன்னா இல்லைங்க, இது என்னுடைய சுமங்கிறீங்க, வேண்டியதே இல்லைங்க. இனிமே அவங்களோட நீங்க மொதல் 5 மணிக்கு எழுந்திரீங்க, அவங்களோட கொஞ்சம் என்ன படிச்சுன்னு பேசுங்க, அவங்களோட நிறைய செலவிடுங்க, டிவியை பாருங்க. ஆனா அந்த அதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களோட மொத்தத்துல நீங்க 9 மணிக்கு 9:30 அந்த டிவி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட 1/2 மணி நேரம் அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்தது, கல்லூரியில் என்ன நடந்தது, என் பக்கத்தில் என்ன நடந்தது, மொதல் உங்க எத்தனை பேருங்க இந்த ஒப்பிடுறீங்களே, உங்க குழந்தைகளோட எத்தனை பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க, எப்படி எப்படி மொதல் நீங்க எத்தனை நாள் அவங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க, ஏதோ உங்க அவங்க அவங்க மதத்தை சேர்ந்தவங்க அந்தந்த கோயிலுக்கு போனீங்கனாவே அந்த நாள் அந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. இது ஒண்ணு பாடம் நடத்துலீங்க, வாழ்க்கையை வாழ்ந்து பாக்குறதுங்க, வாழ்ந்து பார்த்தா சொல்ல முடியுது, அதுக்கு நானே சாட்சி, இந்த 13 வருஷம் நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேங்க.
ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்க வாழ்ந்துதான் பாக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னீங்க கண்ணை பார்த்து பேசுங்க, எல்லா சக்சஸ்க்குமே காரணம் பாத்தீங்கன்னா கண்ணை பார்த்து பேசுறது தான். அப்புறம் இந்த பிசிக்கல் இன்டிமசி, குழந்தைகளுக்கு கிட்ட இருந்து அவங்கள அணைச்சு முத்தம் கொடுத்து இன்னைக்கு என்ன நடந்தது அதுவே பாதி சக்சஸ். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க ஒப்புமைப்படுத்துறது, அது பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஒப்புமைப்படுத்துறதோட நிக்காம, இப்ப 2 குழந்தைகள் இருந்ததுன்னு வைங்க, பெரியவன் எப்படி இருக்கிறான் சின்னவன் எப்படி இருக்கிறான், அங்க வந்து நம்ம கம்பேர் பண்ணும் போதே குழந்தைகள் வந்து இடிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் 1 குழந்தை இருந்தா 1 குழந்தை தானே அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்ப இவ்வளவு இடைவெளி இருக்குது, அப்ப பேரண்ட்ஸ் தான் முதல்ல திருந்திக்கணும் இல்லீங்களா? அப்புறம் இன்னொன்னு ஒரு அருமையான கருத்து வேற சொன்னீங்க, 5 வயசு வரைக்கும் நம்ம அவங்களை ரொம்ப சீராட்டி பாராட்டி ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பிள்ளைகளை வளர்க்குறோம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் வந்துருது. எல்லா உறவுகளுக்குமே கேப் தான் வந்து பெரிய எதிரி, இத வந்து எப்படி நெருக்கப்படுத்துறது?
இதுல பாத்துக்கலாம், ஒரு சீரியல் பாத்தீங்கன்னா அதுல உறவு இந்த குடும்ப உறவுலாம் காமிச்ச போது நீங்க உடனே மனசுக்குள்ள அடடே நம்ம எல்லாம் இப்படி இருக்கலாமா நினைக்கிறீங்க. அப்புறம் ஒரு எதிரித்தனமா ஏதாவது ஒரு சீரியல் வந்தோன்னு என்ன பண்றீங்க, இப்படியும் இருக்கலாம் போல் இருக்குது, பழி வாங்கலாம் போல் இருக்குன்னு ஒரே நிமிடத்துல உங்க மனசை எவ்வளவு மாற்றுறது பாருங்க. அதனாலதான் நான் எங்க போனாலும் கேள்வி பதிலாதான் நிகழ்ச்சி நடத்துவேன். இந்த உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேட்பேன், காற்று மின்சாரம் மொழி இதெல்லாம் தாண்டி வேகமானது என்னன்னு கேட்பேன். இன்னைக்கு சொல்றேன், வேகமானது மனசுங்க. இந்த மனசுக்குள்ளார நீங்க எல்லாத்தையும் ஒரே பாவனையா எடுத்துக்கிற மாதிரி வச்சிட்டீங்கனாவே இந்த மனசு கேக்குங்க, எல்லாத்துக்கு தெரியும். இந்த உயிர் ஜீவன் இந்த உலகத்துல வந்து திரும்பி போற நாள் வரைக்கும் அதுக்கு எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரியும், அதுவும் சொல்லி கொடுக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கேட்க மாட்டோம், நாம் இப்படி நடந்து பாக்கலாமேனு. ஒருத்தரை பேசவே கூடாது, இனிமே இவரோட சண்டை கட்டிட்டு தான் இருக்கணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவங்களை பார்க்காமே உள்ள சண்டையிலே வந்துட்டு இருப்பீங்க. அப்படி ஒண்ணு இல்லீங்க, அவங்களை பார்த்தோம் இன்னைக்கு மகிழ்ச்சியா பேசணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு விதை போட்டீங்கன்னா அது சாயங்காலத்துக்குள்ளார அவரு எங்கேயோ இருப்பாரு, ஆனா வந்துருவாரு, இல்ல அவரே போன்ல கூப்பிடுவாரு. நீங்க நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், இங்க உட்கார்ந்த இடத்துல நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க, அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளார நல்லா ஆயிருவாங்க. ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காங்க, நீங்க போயே பார்க்க வேணாம், அவர் நல்லா ஆயிரும் நினைங்க, நடந்துரும். இந்த மனசு வேகமானது, இந்த மனசுக்குள்ளார அந்த திட்டமிடுதலும் அந்த அவங்க நலம்பெறணுங்கிற எண்ணமும் வந்தாச்சுன்னா கண்டிப்பா இது வெற்றி பெறுங்க. இதைத்தான் நான் குழந்தைகளுக்கு சொல்றேன், தம்பி நீ ஜெயிப்ப, வெற்றி பெறுவாய், நீ நல்லா வருவாய். ஒன்னும் இல்லைங்க, என் மகன் 10th வந்து மேக்ஸ்ல ஆஃபேலியில 27 மார்க் தான் வாங்கினான், அவனை கூட்டிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி நீ ஜெயிப்பேன்னு சொன்னேன். அதே மேக்ஸ்ல முழு பரீட்சையில 95 மார்க் வாங்கினாங்க. அது எப்படி அவன் அதுக்கு சொன்னா, அப்பா நீங்க அடிச்சிருந்தா கூட நான் உங்க மேல கோபப்பட்டிருப்பேன், நீ ஜெயிப்பேன்னு சொன்னீங்கப்பா அதனாலதான் நான் ஜெயிச்சேன்னா. இது வேற எங்கேயும் சாட்சியா போக வேண்டியது இல்லைங்க, என் குடும்பத்திலே நான் சொல்றேங்க, இது சும்மா சொல்லிட்டு போறது இல்லைங்க, வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து நான் சொல்றேங்க. அதனால எப்பவுமே நம்ம குழந்தைங்க மேல, நமக்கு விரும்பி பிறந்த குழந்தைங்க, நம்ம கணவன் மனைவியா இருந்து நமக்கு விரும்பி பிறந்த குழந்தைங்க, நம்ம அதை நேசிக்காம பிறர்கிட்ட அதை ஏளனமா சொல்றது, பிறர் முன்னால வந்து குறைச்சு சொல்றது, இவன் உருப்படவே மாட்டான்னு எந்த பெற்றோர் சொன்னாங்களோ அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த தாய் தந்தையரை கண்டிப்பா ரோட்ல விட்டுருவாங்க, இல்ல ஆசிரமத்தில் விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் அதுக்கும் நான் ஆசிரமத்திலதான் போய் அந்த அம்மா அப்பா கேட்டேன், இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. நான் விசாரிக்கும் போதே சொல்லுவேன், நீங்க வளர்த்தணும் போது எப்படி வளர்த்துறீங்கன்னு, அவங்க சொல்லுவாங்க இப்படிதான் கண்டிப்பா வளர்த்தணும்னு. கண்டிப்பா ரிசல்ட் அதுதாங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதாங்க உங்ககிட்ட வரும். ஒரு நம்ம சொல்லுவோமே, வேளாண்லயே சொல்லுவோமே, ஒரு செடியை பார்த்து அன்பா தண்ணி ஊத்துனா அது நல்லா பூவோட வருது, அதே போனா போதுன்னு ஏதோ ஒரு எரிச்சலோட பண்ணோம்னா அதுவும் கொஞ்சம் வாடிதான் போகுதுங்கிறது வேளாண் இதுலயும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அன்பு செலுத்துறது தாங்க இருக்கு.
கீதை அதுதானே சொல்லுது, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இப்ப உங்க அமைப்பு, அதாவது ஜாதியாக படிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம், அதோட அணுகுமுறையை பற்றி சொல்லுங்க. அது எப்படி மத்ததிலிருந்து வித்தியாசப்படுது? எப்படி வந்து நூத்துக்கு நூறு மார்க் எடுக்க வைக்கிறீங்க சொல்லுங்க?
நாங்க வந்து பாருங்க, பெரிய கட்டணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுலயும் நான் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா தான் போய் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கேயும் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன், ஒரு சால்வை கூட வாங்க மாட்டேன். எல்லாருக்கும் மாணவர்களுக்கு போய் என்ன சொல்றேன்னா, அம்மா அப்பாவையோ ஆரோக்கியத்தில் உள்ள கூட்டிட்டு வாங்க, வந்து உட்காருங்க. நீங்க சொல்ற இடத்துல பத்து பேரா இருந்தாலும் சரி, அஞ்சு பேரா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளார நாங்க சில விஷயங்களை ஒப்பிட்டு உங்ககிட்டயே சொல்றோம், உங்ககிட்டயே சொல்றோம். என்னுடைய தலைமையகம் சென்னையில் இருக்கு, அதுல எம்டி கிருஷ்ண வரதராஜன் அவர் நடத்துறாரு. அவர் அதுக்கு சார்ஜ் இதெல்லாம் வாங்கிதான் பண்றாரு. ஆனா நான் அவர்கிட்ட என்னுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டு போதே சொல்லிட்டேன், நான் வந்து கம்ப்ளீட் இலவசமா தான் பண்ணுவேன். எனக்கு இறைவன் அருளால அரசாங்கத்து பென்ஷன் வருது. என் மனைவி சொல்லுவாங்க, 2000 ரூபா இருந்தாவே நம்ம வாழ்க்கை போதுமானதுன்ட்டு. அதனால என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் இனி வேண்டியது இல்லைங்க. என் பொண்ணு நல்ல நிலையில் இருக்கா, என் பையனுக்கும் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காரு, அவரும் ஒண்ணும் பெரிய தேடுதல் இல்லைங்க. அதனால நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, முதல் வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னா திரும்பி போகும்போது மகிழ்ச்சியா போறாங்க. அவங்களுடைய அடுத்த நாள் நிகழ்வுகளே எங்களுக்கு தெரியுது. எனக்கு இன்னைக்கு எங்கெங்கயோ இருந்து எல்லாம் எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் சொல்ல விரும்புறதே, வீட்டுக்குள்ளார மாத்தாம நாட்டை மாத்துறதுக்கு யாரும் வராதிங்க. நாங்க இன்னைக்கு வெற்றி பெற்று உன்னால பேசிட்டு இருக்கிறேன்னா என் பொண்ணும் பையனே சாட்சி. அது மாதிரி நான் என்னை சேர்ந்தவங்களுக்கு நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, முதல்ல நம்ம குழந்தைக்கு மேல நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நல்ல விதமா கொடுத்து மனது வைத்தால் மலையை நகர்த்தலாம். நமது நம்பிக்கையினுடைய ஆசிரியர் மரபின் மைந்தன் முத்தையாவோட தொடர்பில் இருக்கிறேன். ஒரு 10-15 வருஷமா மகனும் இருக்காரு, மகளும் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவர் சொல்லுவாரு அடிக்கடி, நம்ம வந்து மனது வைத்தால் மலையை நகர்த்தலாம்னா, மலையை நகர்த்துற மாதிரி கற்பனை பண்ணினாவே போதுமே நகர்த்தலாங்கிறது. அந்த மாதிரிதான் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க இன்னைக்கு இருந்து ஒரு முடிவு எடுங்க. உங்க குழந்தைகளை தயவு செய்து குழந்தைகளாக பாருங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவெல்லாம் போட்டு அதை நிறைக்காதீங்க. என்ன சொல்றேன்னா, உங்க டேங்க்ல ஒரு தண்ணி ஏற்றி வச்சிருக்கீங்க, குடிக்கிற தண்ணி. நீங்க அந்த ஊர் வீட்டில இருந்து ஒரு மாசம் எங்கேயாவது வெளியூர் போயிருவீங்க, திருப்பி வர்றீங்க, அந்த தண்ணிக்குள்ளார புழுவா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த தண்ணி எல்லாம் புடுங்கி விட்டு புது தண்ணி ஊத்துவீங்க. இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏற்கனவே உங்க டேங்குக்குள்ளார வச்சிருந்த தண்ணி எல்லாம் புடுங்கி விட்டு புதுசா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த குழந்தைகளோட அன்பா இருந்து இது நடந்தாவே நான் 100க்கு 100 ஜாலியாக படிக்கலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். இந்த வார்த்தை தான் எல்லாருக்கும் இது நிகழ்ச்சி மூலமா சொல்றது.
நம்ம குழந்தை மேல நாம தான் நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? குழந்தைகள் மேல நம்பிக்கை வைங்க. நீ ஜெயிக்க பிறந்தவன்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்க மேல ஏற்படுத்தினா நிச்சயம் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, நீங்க வரும்போதே சொன்னீங்க ஆன்மீக பணியிலையும் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இந்த ஆன்மீக பணிங்கிறதுங்க, இன்னைக்கு எல்லாம் என்னமோ சும்மா பேரும் புகழுக்காக ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, செருப்பு அன்னைக்குதான் பேட்டால ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, கோயில் வாசல்ல செருப்பு விட்டுட்டு உள்ள போயிருப்பாரு. உள்ள போனோம்னா ஆன்மீகம் நிறைஞ்சு பக்தி பரவசத்தோட சாமி எல்லாம் கும்பிட்டு வந்திருப்பாரு, வெளியே வந்து பார்த்தா செருப்பு காணாம போயிருக்கும், அவ்வளவுதான், சாமியே இல்லைன்றவாரு. இந்த மாதிரிதான் ஆன்மீகம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அன்னதானம் கொடுத்தா மொத கடவுள், உங்களுக்குள்ளா இருக்கிற கடவுள். அதனால ஆன்மீகத்துல என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு பெரிய பெரிய மகான்கள் அடிகளார்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க கோயிலுக்கு வரும்போதும் கூட பாத்தீங்கன்னா, சின்னவங்க பெரியவங்க வசதி இல்லாத காரு பங்களா அப்படி எல்லாம் பிரிச்சாச்சு, குழந்தைகளையும் பிரிச்சாச்சு, ஆன்மீகத்தையும் பிரிச்சாச்சு. ஆனா நாம அதை ஒட்டுமொத்தமா சொல்லும் போது அப்படி சொல்றோமா தவிர, உண்மையிலே சில இடங்கள் எல்லாம் நாங்க பார்த்த வரைக்கும் அருமையான ஆன்மீகம் நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்க பாருங்க, ஒவ்வொரு வருடம் இப்ப இந்த அரசு ஊழியர்கள் கோயம்புத்தூர்லேயே ஒரு சிறப்பான ஒரு பகுதி அரசுபுரத்துல GCT கல்லூரி வளாகத்துல உள்ள இருக்கு, அரசு ஊழியர் குடியிருப்புங்க. அனைத்து துறையில் இருக்கிறவங்களும் அங்க இருக்காங்க. அங்க துர்கை அம்மன் ஒரு கோயில் ஒரு 15-20 வருஷமா நாங்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். அத்தனை துறை ஊழியர்களும் சேர்ந்து காலநிலையில ஒவ்வொரு நவராத்திரி விழாக்கும் சப்பரம் இழுத்துட்டு இருந்தோம். இந்த 2 வருடமா தேர் இழுக்க போறோம், ஊர் கூடி தேர் இழுக்கிறோம். இப்படி அங்கேயும் நான் அங்கிருந்து விருப்பம் போய்பெற்று நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க என்னை விடுறதில்ல. ஒவ்வொரு நாளும் நான் எல்லா ஆன்மீக பெரியவர்களோடையும் அடிகளார்களோடையும் தொடர்புகள் இருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்ககிட்ட கருத்துக்கள் இருக்கு, உங்ககிட்ட ஜனம் இருக்கு, நீங்க கூப்பிட்டா நாங்க வந்து அதை சொல்லும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்கிறாங்க. அதனால எங்க காலனிவாழ் ஜனங்களுக்கு எங்களால முடிஞ்சதெல்லாம் என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியை வச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு வருகிறோம். என்னுடைய இயக்கத்துல மனோன்மணி அம்மா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க ரொம்ப, நாங்க 2 பேரும் தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே ட்ரஸ்ட் மெம்பரா உருவாக்கப்பட்டோம். அதிலிருந்து இன்னைக்கு வரையும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் கேட்டு பெரியவங்க எல்லாத்தையும் போய் பாக்குறோம் எல்லா நிகழ்ச்சி. எனக்கு என்னன்னா, இந்த பெற்றோர்களை நிறைய கொடுமைப்படுத்துற மகன்களும் இருக்காங்க, மகன்களை கொடுமைப்படுத்துற அப்பா அம்மாவும் இருக்காங்க. இது ரெண்டையும் சரி பண்ற வேலையை நாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியிலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்களையும் கூப்பிடுறோம், இவங்களையும் கூப்பிடுறோம், சமாதானமா இருக்க வைக்க பாக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கங்க. அதனால ஆன்மீகம் தாங்க கண்டிப்பா இது பெரியவங்க குலதெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. நீங்க எங்கேயும் போகட்டின்னு வீட்டுல உட்காந்துட்டு உங்க தாய் தந்தையர் நினைங்க. இந்த வேகமான மனசு சொன்னோம் பாத்தீங்களா, காலையில உங்க தாய் தந்தையரே நினைச்சுங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க, அப்புறம் முதல் உங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவேன், உனக்கு நான் எனக்கு நீ. அந்த வார்த்தையை நான் எல்லார்ட்டையும் விளையாட்டா சொல்லி தருவேன், கையை கொடுத்து சொல்லுவேன், உனக்கு நான் எனக்கு நீ, உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொன்னீங்கனாவே சண்டையே வராதுங்க. நான் என் மனைவி என்னை சிறந்த தம்பதியா கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தாங்க, அஞ்சு கேள்வி கேட்டாங்க, அஞ்சையும் நாங்க தனித்தனியா சொல்லும் போது ஒரே மாதிரி சொன்னோம். அப்பதான் இதை சொன்னாங்க, இது எப்படி முடியும்? நாங்க ஏங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம அதை எப்படி முடியும்னு சொன்னா உண்மையை சொல்றதுக்கு என்ன இருக்குங்க, உனக்கு நான் எனக்கு நீ. இன்னைக்கு பாருங்க ஒரு 30,000-40,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வரும், ஆனா அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கிற சாப்பிட்டுக்கலாம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு அந்த எண்ணம் இருந்தா, அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா என்னை வச்சு இப்படி இல்லைன்னா தண்டமா சுத்திட்டு இருக்கிற ஊர் சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க மாதம் ஒரு தடவை திருப்பதி வேலூர் தங்க கோயில் திருவண்ணாமலை கிரிவலம் போறேன், சர்ஜரி பண்ணி 13 வருஷம் ஆச்சு, நான் இன்றே பிறந்தேன்னு நினைக்கிறேன், இனியும் நான் நல்லா இருப்பேன், இனி சொல்ல போனா நல்லா இருப்பேன்னா என்னை நிறைய பேர் வாழ்த்துறாங்க, நீங்க இதே மாதிரி இருங்க, எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்றீங்கன்னு. உங்க மூலமா நான் இன்னைக்கு எல்லாரையும் கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த நோய் வாய்ப்பட்டவங்க காலு கையில் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் காலையில எழுந்திரிச்ச போது இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாளே இந்த தமிழ்நாடே சொர்க்க பூமியாயிருங்க, வேற ஒன்னும் நீங்க பண்ண வேணாம். ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சிட்டு நீங்க பணம் தர வேணாம், அவங்களுக்கு உணவு தர வேணாம், ஒரு நல்ல எண்ண அலைகளை உள்ள அனுப்புங்க, அது வந்து பரவி எல்லாருக்கும் நல்லதா நடக்குங்க. இதுக்கு நம்ம பூமியில நிறைய சாட்சிகள் இருக்குங்க, நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், நல்ல சொல்கள். அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் விரும்பி கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி உடல்நிலை நான் இது வரைக்கும் பாருங்க மருத்துவமனையில் மட்டும் 900 பேரை போய் இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களை பாத்திருக்கேன், என்ன யாருன்னே சொன்னதில்ல, அங்க வலிக்குதுங்களா அங்க வலிக்குங்களா கேட்பேன், ஆமாங்க எப்படி இப்படி சொல்றீங்க, எனக்கும் பண்ணிருக்குங்க, 13 வருஷம் ஆச்சுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கணுங்க, நீங்களும் நல்லா ஆயிருவீங்க, அந்த மாதிரி மட்டும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கணுங்க. எல்லாரும் என்னோட திருப்பி தொடர்புல வர்றாங்க, பேசுறாங்க, எப்படிங்க இப்படி வந்து தேடி பிடிச்சி சொல்றீங்கன்னு. டாக்டர்ஸே என்னை கூப்பிடுறாங்க, கேஜியில நித்யன் கூப்பிடுறாரு, இங்க பாலாஜி கூப்பிடுறாரு, கேரளா அமிர்தானந்தமாய்க்கே போய் பேசிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா வாழ்க்கைய சர்ஜரினா என்னமோ இதோட அறுத்து முடிஞ்சது, இதோட முடிஞ்சு போச்சுன்றாங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. நல்லா உங்களுடைய வாழ்த்துக்கள் பெற்று நீங்க இந்த கேட்டவங்க அத்தனை பேரையும் வாழ்த்தினாவே நான் மீண்டும் மீண்டும் உங்களுடன் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்றது இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றேங்க.
உங்களுடைய ஒவ்வொரு கருத்துமே பாத்தீங்கன்னா இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, அப்புறம் பொதுவா ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்ம வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நிகழ்வுல இருந்து ஒரு கேள்வி, ஒரு வாரத்துக்கு 2 முறை பாத்தீங்கன்னா, 2 முறையோ 3 முறையோ பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி வாகனங்கள் வந்து விபத்துக்கு உள்ளாகுது, மாணவர்கள் வந்து அநியாயமா உயிரிழக்கிறாங்க. நீங்க வந்து 28 வருஷமா ஓட்டுநரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கீங்க, அந்த 28 வருஷத்திலயும் எங்க பின்னால வந்து உட்கார்ந்து வர்றவங்க ரொம்ப அமைதியா சந்தோஷமா வருவாங்க, தூங்கிட்டு வருவாங்க அப்படிலாம் சொன்னீங்க, நீங்க ஓட்டுநர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க?
அது ஓட்டுநருக்கு அறிவுரைங்க, எங்க காலத்து வாகனங்கள்லாம் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற வாகனங்களா இருந்தது, அதுவும் மாதிரி எல்லா சிஸ்டமும் கரெக்டா நடந்தது, ரோடுகளும் அந்த அளவுக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமானதுனால ரோடுகளும் அதே ரோடு, ஆனா ஜனங்க அதிகமா இருக்கு. வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற வாகனங்கள்லாம் பாரின் வண்டின்னு பேரை தவிர அது பூரா உயிரெடுக்கிற வண்டி, அந்த வண்டிக்கு வந்திருக்கிற சிஸ்டமே சின்ன சின்ன லிவர் தாங்க, இதை விட்டு அதாமத்துனா பறக்கும், அதை விட்டு இதாமத்துனா நிக்கும் சொல்றாங்களே தவிர பவர் ஸ்டேரிங் எல்லாமே அந்த வாகனத்துக்குள்ள இருக்கிறது. நல்ல ஒரு பெரிய ரோட்டுக்குண்டான வாகனத்தை ஒரு சின்ன சந்து ரோட்ல அதைய கொடுக்க சொன்னா அதை எடுத்து அவங்க ஓட்டுறது, அது என்ன மாதிரி நிக்குங்கிறதே தெரியாம எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த பாடம், வண்டி போயிட்டு இருக்கிற போது நிறுத்தணும்னா பிரேக் அமுத்தி தான் வண்டி நிறுத்தணுங்க. இன்னைக்கு எல்லா வாகனத்தையும் கிளச் அமுத்தி தான் வாகனத்தை நிறுத்துறாங்க, கிளச் அமுத்தும் போது இன்ஜின் ஃப்ரீ ஆகி நேரா போய் அவங்க எல்லைக்கு முன்னாலே போயிருது, அவங்க மனசு கட்டளிடாததுக்கு முன்னேதே இந்த கிளச் இப்ப வர்ற டிரைவர்ஸும் முறைப்படி யாருமே அதை ஃபாலோ பண்றதே இல்ல, பிரேக் சிஸ்டம் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல கிளச் சிஸ்டத்தை தான் பண்றாங்க, ஸ்டேரிங் பூரா பவர் ஸ்டேரிங், இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் வண்டி இப்படி ஒரு விரல சுத்தாதுக்கு முன்னே மாறி போய் நின்றுரும், அவர் நினைக்காதுக்கு முன்னே பின்னால் வந்து வண்டி அடிச்சிருவான், இவரே திட்டமிட்டா கூட வண்டி நிக்காது, வண்டியினுடைய கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால இவங்க வந்து குழந்தைகளையும் கவனிச்சுக்கணும், அந்த முன்னால பின்னால வர்ற வாகனத்தையும் கவனிக்கணும், எல்லாரும் இந்த பரபரப்பான உலகத்துல அந்த 10 நிமிஷத்துல போயிடணும், 5 நிமிஷத்துல போயிடணும்ட்டு, ஆனா அங்க பாருங்க சிக்னல்ல போய் 10 நிமிஷம் நிக்கிறதுக்கு அதையும் கூட சிக்னலை தாண்டி ஓட்டிடலாம் போவாங்க, ஆனா இவங்க நினைச்ச அளவுக்கு வாகனம் சமயத்துல சீரி பாஞ்சிரும் இல்லன்னா ஸ்லோவாயிரும், இது ரெண்டும் ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் தான். முக்கியமா இந்த டிரைவர்ஸா இப்ப வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே எதையோ வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு எப்படியோ ஓட்டி எப்படியோ சம்பாதிச்சுட்டு போயிடணும் இருக்காங்க, அவங்களை யாரையும் நான் குறையா இந்த நிகழ்ச்சியில் சொல்லல, கொஞ்சம் கவனிங்க, உங்க குடும்பம் இருக்கு இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, நாங்க ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் பயிற்சி எடுத்தாங்க அரசு பணிமனையில 80களில், எங்க குடும்ப போட்டாவ முன்னால மாட்டிக்கணும்பாங்க, இல்லனா குழந்தைங்க போட்டாவ முன்னால மாட்டிக்கணும்பாங்க, அதனால இந்த பள்ளி வாகனத்துல எல்லாம் அந்த குடும்ப டிரைவர் குடும்பம் இல்ல அவங்க ஏதோ ஒரு வார்த்தை அவங்க டெய்லி அதை பார்த்துன்னு அந்த வாகனத்தை ஓட்டும் போதே தன்னை நிலைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாசகம், ஏதோ ஒன்னு போட்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்களுக்கெல்லாம் வருடத்துக்கு ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. எப்படி பண்ணிட்டு இருக்கோம், கண்ணாடினால பணல் என்னன்னு கேட்டாங்க, வாகனத்தை நிறுத்தும் போது எப்படி நிறுத்தணும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டேரிங்க திருப்பினவாக்களே நிறுத்திட்டு போயிடுறாங்க, கண்ணாடிய பாக்குறதே கிடையாது, தலைசிவத்தான் கண்ணாடி பாக்குறாங்க. டோரை ரெண்டு பக்கம் வெளியெடுக்கிற போதும் பார்க்கும் போதும் கண்ணாடியின் செயல்பாடுகள் வேலை எங்களுக்கு பயிற்சி எடுத்து கொடுத்து அதுல நான் பரிசே வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம யூனிவர்சிட்டி டிரைவர்ஸ் கவர்மெண்ட் டிரைவர்ஸ் போற நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த பயிற்சி கண்டிப்பா எடுத்தோம். நாங்க அரசு ஒரு சர்வே பண்ணி பாருங்களேன், அரசு துறை வாகனத்துல கார் ஓட்டினவங்க ஜீப் ஓட்டினவங்க எல்லாம் ஒரு சின்ன விபத்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குங்க. ஏன் அந்த அளவுக்கு திட்டமிடுறாங்க, அந்த அளவுக்கு ஏன் வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த நிதானம், இந்த ஒழுங்கு, அந்த அதிகாரிகளும் அந்த அளவுக்கு நல்லா ஒத்துழைப்பு, இந்த மாதிரி எல்லாம் எங்க காலத்துல நீ மெல்ல போனாலும் போது வண்டி பாத்துக்க பாம்பாங்க, வண்டிக்கு எது சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்தாங்க. நாங்களும் இல்லனா கை வழக்கமா ஏதோ ஒன்னு செஞ்சு வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே லேட்டஸ்டா வந்ததுனால எல்லாமே லேட்டஸ்ட் போயிடுறாங்க, வந்தாங்க லேட்டஸ்டா வாகனத்தை வாங்கி லேட்டஸ்டா எல்லாம் குயிக்கா போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு கவனிக்க வேண்டியது அதாவது ஒன்னே ஒண்ணு, வாகனத்தை ஓட்டுறதுக்கு ஏறி உட்கார்ந்துன்னுவே இந்த உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நம்ம பொறுப்புல இருக்காங்க, நம்ம இப்ப இந்த கடவுள் பொறுப்புல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஓட்டுநர் நினைச்சிட்டு அந்த வண்டி ஓட்டுறாரோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற ஓட்டுநர்கள். இந்த விபத்து நடத்துறதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க சைட்லயும் இருக்கு, எதிர்க்க வர்றவங்க சைட்லயும் இருக்கு, அதனால ரோடுகளும் இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு புறப்பு நாங்கெல்லாம் வந்துங்க 9 மணிக்கு வர சொன்னா 8:30 வந்துருவோம். இன்னைக்கு எல்லாம் 9 மணிக்கு வர சொன்னா 9:30 தான் வர்றாங்க. வந்தோடனே ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, அதை மொதல் மாத்தணும். டிரைவர்னாவே அவரு கிளம்புறதுக்கு முன்னால ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இவர் கிளம்பிடணும், அப்பதான் அந்த தொழிலுக்கு மரியாதைங்க. அந்த செய்ய நான்லாம் ஒரு நாளும் ஒரு அதிகாரிகிட்டையும் கூட திட்டு வாங்கினதே இல்லைங்க. அந்த சொன்ன டயத்துக்கு நான் முன்னால் இருப்பேன், அதுக்காகவே நான் நல்ல பேரெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு ஐஏஎஸ் ஆபீசர் சூரியன் எல்லாம் சர்டிபிகேட்டே கொடுத்திருக்காரு. சிவசூரியன் ஒருத்தர் இருந்தாரு, கலெக்டரா இருந்தார் ஒரு பகுதியில இதுல திருவண்ணாமலையில, அப்புறம் இங்க வந்திருந்தாரு, எனக்கு டைரக்டரா இருந்தாரு. அவரெல்லாம் சொல்லுவார், இப்படித்தான் பதட்டப்படக்கூடாது, பொறுமையா இருப்பேன், இந்த மாதிரி செய்யணும்னு. இனி ஏங்க இனி பெருமையா சொன்ன ஒரு நாள் பஞ்சராயம் கூட ரோட்டு வழியில வண்டி நின்னதில்லை, அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமாய் நின்னதில்லை. ஏன்னா நமக்கு அந்த பணி சிறப்பான பணியை எடுத்து செய்யணுங்க, அந்த மாதிரி செஞ்சதுனால வெற்றி பெற்றனுங்க.
100க்கு 100 மாணவர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்கள் எப்படி மார்க் வாங்குறது, கணவன் மனைவி எப்படி வாங்குறது, அப்புறம் ஓட்டுநர்கள் எப்படி மார்க் வாங்குறதுங்கிற கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை, தகவல்களை ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்டு பேச வச்ச உங்களுக்கும் என்னுடைய குடும்பம், இது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறைங்கிறது என்னுடைய குடும்பம். இந்த நிமிடத்துல என்னை எல்லாம் உருவாக்கி வச்ச என் தாய் தந்தையரும் அந்த அத்தனை அலுவலர்களும் எல்லாத்தையும் நினைவு ஊற வச்சதுக்கும் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு.
இதுவரை மாணவர்களுக்கு மட்டுமில்லாம பெற்றோர்களுக்கும் சில குறிப்புகள் சொல்லியிருக்காரு தன்னம்பிக்கை பேச்சாளர் எத்திராஜ் அவர்கள். அவர் சொன்ன மாதிரி நடந்தா ஜாலியா படிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம் இல்லீங்களா? நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் என் கோமா.